الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين وقال الله تبارك وتعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري وقال عليه الصلاة والسلام أيضا لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به رواه البغوي في شرح السنة وقال عليه الصلاة والسلام أيضا أنا من ولد إسماعيل ولا فخر رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு சிறப்பான நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு கட்டத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதென்றால், ஒரு மனிதர் இரண்டு விஷயங்களுக்கு சாட்சி சொல்லாமல் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வர நிற்கிறார், மாற்று மதத்திலே இருந்து புனித இஸ்லாமிய மதத்துக்கு வருவதற்கு அவர் ஆசை கொள்கிறார், அவர் இரண்டு விஷயங்களிலே சாட்சி சொல்லி ஆகணும். முதலாவது சாட்சியம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, வணங்கப்பட தகுதியுள்ளவன் அந்த ரப்பு மட்டும்தான் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவது பகுதி அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ், நிச்சயமாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடிமையாகவும் அல்லாஹுடைய தூதுவராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன். இந்த இரண்டு சாட்சியங்களையும் ஒரு மனிதன் மனதால் நம்பி அவருடைய நாவினால் மொழிய முடியுமாக இருந்தால், அதை நாவினால் மொழியாதவரை ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. ஆக ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹுவை ரசூலாக ஏற்க மறுக்கின்றார், இவர் ஒரு நாடு முஸ்லீமாக ஆக முடியாது. அதே போன்று ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹுவை அவரை ஒரு தூதுவராக ஏற்றுக்கொள்கிறார்,
ஆனால் அல்லாஹ் மாத்திரம்தான் ரப்பு என்பதை மறுக்கிறார். இவரும் ஒரு நாள் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. ஆக இந்த இரண்டு விஷயங்களுக்கும் மனிதர் சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி என்பது வெறுமனே கற்பனைகளை கொண்டு சாட்சி சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நீதிமன்றங்கள், இந்த நீதிமன்றங்களில் கூட ஒரு வழக்கில் சாட்சி சொல்வதாக இருந்தால் வெறுமனே கற்பனைகளை வைத்து அவர் சாட்சி சொல்லிவிட முடியாது. கண்ணால் அவர் அதனை பார்த்திருக்க வேண்டும், அல்லது ஊர்ஜிதமாக அந்த செய்தி சொல்லி சொல்லப்பட வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் பொய்யான சாட்சி சொன்ன குற்றத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர் குற்றவாளியாக ஆகுவார். அப்படியானால் ஒரு மனிதர் அல்லாஹுவை ரப்பண்டு எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அல்லாஹுவை விளங்காமல். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று எப்படி சாட்சி சொல்ல முடியும்? ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹுவை விளங்காமல். எனவேதான் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு முதலாவது கடமை, ஒரு முஸ்லிமுக்கு முதலாவது கடமை தொழுகை அல்ல, முதலாவது கடமை ஜகாத் அல்ல, முதலாவது கடமை ஹஜ் அல்ல, முதலாவது கடமை அல் மஅரிஃபா, அல்லாஹ் யார் என்பதை அறிவது. அல்லாஹ் யார் என்பதை அறிந்தால்தான் அவனால் விடப்படுகின்ற கட்டளைகளின் மாண்புகளை அவன் புரிவான், தொழுகையினுடைய மகத்துவத்தை விளங்குவான், ஜகாத்துடைய பெருமதியை உணர்வான், ஹஜ்ஜுடைய பெருமதியை உணர்வான். இதே போன்றுதான் கலிமாவுடைய ஷஹாதத்துடைய இரண்டாவது பகுதி, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹுவை யார் என்று விளங்காமல் உண்மையான சாட்சி சொல்லிவிட முடியாது. ஆகவேதான் ஃபுகஹாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், மார்க்க சட்ட விற்பன்னர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கடமை. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சில விடயங்களை கற்றுக் கொடுப்பது கடமை. அந்த கடமையான கல்விகளில் இருக்கின்ற ஒரு முக்கிய அம்சம்தான் முஹம்மது ரசூலுல்லாஹுவை கற்றுக் கொடுக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கே பிறந்தார்கள், அவர்களுடைய தகப்பன் யார், அவர்களுடைய தாயார் யார், அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது எந்த வயதிலே, அவர்களுடைய பிறப்பு எப்படி, அவர்களுடைய ஹிஜ்ரத் எப்பொழுது அமைந்தது, மக்காவிலே ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் யார், ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது, மதீனாவுக்கு அவர்கள் ஏன் போனார்கள், அங்கே இருந்த அன்சாரிகள் யார், அவர்கள் மரணித்த இடம் என்ன, இவற்றை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுருக்கமாக வேணும் கற்றுக் கொடுப்பது வாஜிப் என்பதை ஃபுகஹாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகளை, அவர்களுடைய சிறப்புகளை ஏன் பேசுகின்றோம் என்றால், ஹஜ்ரத் ரசூலுடைய சிறப்புகளை சரியாக விளங்காததினால்தான் அவர்களுடைய சுன்னத்துகளை அதிகமான முஸ்லீம்கள் இன்று கொச்சைப்படுத்துகின்றார்கள். அந்நியர்களை கைவிடுவோம், அந்நியர்களை கைவிடுவோம், அவர்கள் கேலி செய்வதை கைவிடுவோம், முஸ்லீம்களே அல்லாஹுடைய ரசூலின் சுன்னத்தை சுன்னத்தாக செய்ய தயாரில்லை, சுன்னத்துக்கு மதிப்பு கொடுப்பதற்கு தயாரில்லை. அந்த ரசூலுடைய பாதையில் தனது 24 மணி நேர வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. காரணம், ரசூலுடைய சரியான மாண்பை விளங்கல்ல, ரசூலுடைய பெருமதியை விளங்கல்ல. அல்லாஹ் அந்த ரசூலுக்கு கொடுத்திருந்த மதிப்பென்ன, அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்தஸ்து என்ன, அவர்களுடைய விஷயத்தில் இந்த உம்மத் எவ்வளவு தூரம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நாம் புரிந்து கொள்ளாததினால், சிறு வயதிலே எங்களுக்கு சரியான முறையில் போதிக்கப்படாததினால், அல்லது துனியாவுடைய மோகம் எங்களுடைய கல்விலே நிறைந்து விட்டதனால் அந்த ரசூலுடைய சுன்னத்துகளை மதிக்காமல் ஆகிவிட்டோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான வரலாற்றை விளங்குவதாக இருந்தால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வருகின்றார்கள், அவதரிக்கின்றார்கள். பிறக்கும் போதே அவர்கள் அனாதை என்ற அந்த சோகத்துடனே உலகத்துக்கு வருகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் உலகத்தை கண்டதே அனாதை என்ற அனாதையினுடைய அந்த விடயங்களை ருசித்தவராக உலகத்தை பார்த்தார்கள். தாயுடைய கற்பனையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அப்பொழுதே தகப்பன் உலகத்தை விட்டு பிரிந்து விடுகின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து சில வருடங்கள் தான் தன்னுடைய தாயாரும் அவர்களுடைய வீட்டில் உதவியாக நின்ற பெண்மணி உம்மு ஐமன், பின்பு அவர் ஒரு சஹாபி பெண்மணியாக மாறிவிடுகின்றார்கள். அவர்களுமாக அப்பொழுது யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்ட மதீனா முனவராவுக்கு ஒரு பயணம் செய்கிறார்கள். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய தாயும் சில உறவினர்கள் மதீனா முனவராவில் இருந்தார்கள். அங்கிருந்து பிரயாணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வருகின்றார்கள். மக்காவுக்கு நெருக்கமான பகுதியில் அபுவா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊரிலே திடீரென்று சுகையினமுற்ற ஹதரத் ரசூலுடைய தாயார் அவர்கள் அங்கே வஃபாத்தாகி விடுகின்றார்கள். வெறும் 5 வயதுதான் ஹதரத் ரசூலுல்லாவுக்கு. ஏற்கனவே தகப்பனுடைய பிரிவு, அந்த தகப்பனை கண்ணால் கூட பார்த்திருக்கவில்லை. அவர்களுடைய வயதில் உள்ள பல பிள்ளைகள் தகப்பனுடைய பராமரிப்பில், தகப்பனுடைய இரக்கத்தில், அவர்களுடைய ஆதரவில் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்ற முஹம்மது ரசூலுல்லா திடீரென்று தன்னுடைய தாயையும் பிரிகின்றார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். உம்மு ஐமன் குறிப்பிடுகின்றார்கள், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சோகமான நிகழ்ச்சியை நான் என்னுடைய கண்களினால் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவன், வெறும் 5 வயது சிறுவன், விளையாடிக் கொண்டிருப்பார் அல்லது வேறொரு பராக்கிலே இருப்பார். திடீரென்று தன்னுடைய தாயின் ஞாபகம் வரும். ஓடோடி தாயை தேடி வருகின்றார்கள். அவ்வளவு நாட்களாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த, தனவுக்கு உணவு கொடுத்த, தன்னுடன் இரக்கமாக கொஞ்சி பேசிய தாய் இன்று எந்த கதையோ பேச்சோ இல்லாமல் அவள் அப்படியே வீழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாளே என்பதை பார்த்து அதனை சீரழித்துக் கொள்ள முடியாமல் ஜனாஜாவை கட்டிப்பிடித்து முஹம்மது ரசூலுல்லா அழுகின்றார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் தான் முஹம்மது ரசூலுல்லாவை சமாதானப்படுத்தினேன், அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்படியே தாயும் தந்தையும் இருவரையும் சிறு பிராயத்திலே முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்து விடுகின்றார்கள். அல்லாஹும் தன்னுடைய குர்ஆனிலே ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றான். சூரத்துல் லுஹாவிலே அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. நபியே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒரு அனாதையாக பெற்றுக்கொள்ளலையா? நீங்க ஒரு அனாதையாக இருந்தீங்க, சிறு வயதிலே தகப்பனை இழந்த ஒருவராக இருந்தீர்கள். அல்லாஹுதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை, எதிர்கால நலன்களுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு செய்து கொடுக்கலையா என்று குர்ஆனிலே அவர்கள் அனாதையாக இருந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றான். அதற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய முழு பராமரிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். சில நாட்களிலே அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபும் உலகத்தை விட்டு பிரிகின்றார். அதற்கு பிறகு ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையின் ஒரு சகோதரர் அபு தாலிப், அவருக்கு பெயர் அப்துல் மனா, அவருடைய பராமரிப்பிலே முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலமாக அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள். அபு தாலிபுடைய காலத்திலேதான் தன்னுடைய பெரிய தந்தைக்கு உதவியாக பல இடங்களுக்கு வியாபாரத்துக்கு செல்கின்றார்கள், ஷாமுக்கு போகின்றார்கள், இன்னும் பல ஊர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வருகின்றார்கள். அப்பொழுதே மக்காவில் உள்ளவர்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்து விட்டது. மக்காவில் இருப்பவர்களிடம் உண்மை பேசுபவர்கள் மிக குறைவு, நம்பகத்தன்மையுடன் நடப்பவர்கள் மிக குறைவு. ஆனால் ரசூலுல்லா பேசினால் உண்மை மட்டும்தான். அவர்களுடைய சின்ன விடயம் கூட நேர்மையாக இருக்கும். உண்மையை உண்மையாக பேசுவார், அமானிதங்களை பேடுவார், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். முழு மக்காவும் அந்த ரசூலை பார்த்து பேச ஆரம்பித்து விட்டது. சாதிக், உண்மை பேசுபவர், இந்த வாலிபர் உண்மை பேசுபவர். அமீன், இவர் யார், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாத அமானிதம் பேணும் ஒரு மனிதர் என்று மக்காவை அவரை புகழ ஆரம்பித்து விட்டது. மக்காவில் இருந்த ஒரு பெரிய சீமாட்டி ஹதரத் ஹதீஜத்துல் குபரா பல ஊர்களுக்கு அவர்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வார்கள், வெளியூர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். நம்பகமான நம்பகமான தன்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு துணையாக ஒருவரை எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த வாலிபனை பற்றிய தகவல் ஹதீஜாவுடைய காதிலே விழுகின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹதரத் ஹதீஜாவின் வியாபாரத்திலே போய் இணைகின்றார். ஷாமுக்கு பிரயாணம் செய்கின்றார், பல இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறார். சுபஹானல்லாஹ், இந்த வாலிபனுடைய உண்மை தன்மையை பார்த்து அதிர்ந்து போகிறார் ஹதீஜா, நேர்மையை பார்த்து அதிர்ந்து போகிறார் ஹதீஜா. இவ்வளவு நேர்மையா, இவ்வளவு உண்மையா, 5% துரோகம் செய்யாதவராக இருக்கிறாரா? அந்த நம்பிக்கைதான், அந்த நம்பிக்கைதான். 25 வயது நிரம்பிய முஹம்மது ரசூலுல்லாஹின் மனைவியாக ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அதிலிருந்து 15 ஆண்டுகள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். 40 வயது நிரம்புகிறது. ஹதரத் ரசூலுக்கு இப்பொழுது வயது 40. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்க முடிவு செய்திருக்கின்றான், அவர்களுக்குரிய பட்டத்தை கொடுக்கப் போகின்றான். இந்த துனியாவிலே அந்த பட்டத்துக்கு சமமான பட்டம் கிடையாது, அந்த மரியாதைக்கு சமமான மரியாதை கிடையாது, யாரும் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. என்ன பட்டம்? நுபுவத்துடைய பட்டம், நபி என்ற பட்டத்தை வாங்குகிறார். ரிசாலத்துடைய பட்டம், ரசூல் என்ற பட்டத்தை வாங்குகிறார். அல்லாஹ் அதற்குரிய நாளை தெரிவு செய்கின்றான், எங்கே தெரிவு செய்கின்றான். அந்த பட்டமளிப்பு துனியாவிலே உள்ள ஆக சிறந்த பட்டமளிப்பு. அதற்காக ஒரு பெரும் மைதானத்தை அல்லாஹு தஆலா தெரிவு செய்யல, முழு மக்களுக்கு முன்னால் ரசூலுக்கு பட்டம் கொடுப்போம் என்று மைதானம் தெரிவு செய்யல, பெரியோர் ஹால தெரிவு செய்யல. அதற்கு மாற்றமாக மக்காவிலே இருக்கும் அந்த மலைகளில் ஒரு மலை ஜபலுன் நூர், அந்த மலையின் உச்சியில் இருக்கும் ஹிராவுடைய குகை, அந்த குகை இருட்டான குகை, வெளிச்ச மலையில் இருக்கும் இருட்டு குகை ஹிரா, அந்த ஹிராவுக்குள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தன்னுடைய அமரர் ஹதரத் ஜிப்ரீலை அங்கு அனுப்பி வைக்கின்றான். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்க யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்படல, யாரையும் கூப்பிடல. ரசூலுல்லாவுடைய மனைவி ஹதரத் ஹதீஜாவுக்கு கூட அழைப்பு கிடையாது, தன்னும் தனியாக அதற்குள்ளே இருக்கின்றார்கள். இந்த மலக்கை திடீரென்று பார்க்கிறார்கள், கட்டி அழைக்கிறார் ஹதரத் ஜிப்ரீல், இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே ஓதுவீராக, மா அன பிகாரியின், நான் ஓதக்கூடியவர் அல்ல, ஓதுவீராக, நான் ஓதக்கூடியவர் அல்ல. 3 முறை சொன்னதற்கு பின்னால் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதுகின்றார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக், ஃபலக்கல் இன்ஸான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். 5 வசனங்கள் தான். இந்த 5 வசனங்களும் நுபுவத்தினுடைய நபித்துவத்துக்குரிய அடையாளங்கள். ஓதிவிட்டு ஹதரத் ஜிப்ரீல் மறந்து விடுகிறார்கள். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நிலைமை உருவாகிறது. முதலாவது, திடீரென்று ஹதரத் ஜிப்ரீலை கண்டதனால் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதனால் உடல் எல்லாம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. கூதல் போன்ற ஒரு உணர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். இரண்டாவது, முதல் குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இறங்குவதென்பது ஒரு மலையை தலையில் வைப்பதற்கு சமம், அவ்வளவு பாரம் குர்ஆனுடைய ஆயத்துகள். ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னா ஸனுல்கி அலைக கவுலன் ஸகீலா, நபியே நாங்கள் உங்களுக்கு பாரமான வார்த்தைகளாக குர்ஆனை வைக்கின்றோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் மலை போன்ற பாரம். சஹாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒட்டகம் எவ்வளவு பாரத்தை சுமக்கும். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில போய்கொண்டிருப்பாங்க, திடீரென்று வஹி இறங்கும், அந்த பாரத்தை சுமக்குகின்ற ஆற்றல் உள்ள ஒட்டகம் கூட ரசூலுடைய பாரத்தை சுமக்க முடியாம கீழே உட்கார்ந்துடும், அந்த அளவுக்கு பாரம் வஹி இறங்குற நேரம். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார், ரசூலுடைய புனிதமான கால்கள் என்னுடைய காலுக்கு மேல் இருந்தது, அந்த நேரத்தில் வஹி இறக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு ஒரு பாரத்தை நான் உணர்ந்தேன் என்றால் என்னுடைய கால்கள் முறிந்து விடுமோ என்று நான் பயந்தேன், அந்த அளவுக்கு பாரம். ஹதரத் ஜிப்ரீலை கண்ட பயத்தினால் நடுக்கம், வஹியுடைய பாரத்தினால் மாதுளம் கொட்டைகளை போன்று அவர்களுடைய நெற்றியினால் வியர்வை சிந்திக் கொண்டிருக்கிறது. குகையை விட்டு வெளியேறுகின்றார்கள். புகாரி ஷரீஃபின் ஆரம்ப பகுதியில் இருக்கும் ஹதீஸ். ஓடோடி செல்கிறார் தன்னுடைய மனைவியின் வீட்டுக்கு. கணவனின் இந்த தோற்றத்தை கண்டு என்ன நடைபெற்றது என்று கேட்கிறார்கள். குகையில் நடந்த செய்திகளை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள். நபித்துவத்தின் முதலாவது செய்தி ஒரு ஆணுடைய காதில வைக்கப்படல, நபித்துவத்தின் முதலாவது செய்தி ஒரு பெண்ணுடைய காதில் தான் வைக்கப்பட்டது. நபித்துவம் கிடைத்த செய்தி ஹதரத் ரசூலுடைய மனைவி ஹதீஜத்துல் குபரா அவர்களுடைய காதில் வைக்கப்பட்டது. ஹதரத் ஹதீஜா என்ன சொன்னார்கள்? பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக் அல்லாஹு அபதா, அப்படி ஒன்றுமே உங்களுக்கு பீதியான பயமான விஷயம் ஒன்றுமில்லை. அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். காரணம் என்ன? நீங்க எப்பொழுதுமே பிரிவினையை எதிர்க்கிறவர், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடவுங்கள் என்று சொல்லக்கூடியவர், அநீதி இழைக்கப்பட்டவருக்காக குரல் கொடுப்பவர், கஷ்டவாளிகளுடைய கஷ்டத்தை போக்குபவர். இந்த தன்மை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கேவலத்தை உண்டாக்க மாட்டான். ஆறுதல் சொன்ன ஹதரத் ஹதீஜா, எங்களுடைய சாச்சாவின் மகன் வரகத் இப்னு நௌஃபல் இருக்கிறார், அவரை போய் சந்திச்சு அவரிடத்தில் இந்த விஷயங்களை கேட்டறிவோம். மனைவி ஹதரத் ஹதீஜா ரசூலுல்லாஹ்வை அழைத்துக் கொண்டு வரகத் இப்னு நௌஃபலிடத்திலே போகிறார். அவரிடத்தில் நடைபெற்ற விஷயங்களை சொன்னபோதே பல வேதங்களுடைய அறிவிருந்த வரகத் இப்னு நௌஃபல் என்ன தெரியுமா சொன்னார்? முஹம்மதே, பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. உங்களை இன்று குகையில சந்தித்தவர் தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்க வந்தவர். அவரை அக்காலத்தில் அன்னாமூசுல் அக்பர் என்று அழைத்தோம். அவர் தான் ஹதரத் ஜிப்ரீல், அல்லாஹுடைய தூதுவர். அவர் ரப்புடைய தூதுவர். உங்களுக்கு மாபெரிய ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வரகத் இப்னு நௌஃபல் அந்த நேரத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தகவலையும் கொடுக்கின்றார். சொன்னார்கள் வரகத் இப்னு நௌஃபல், இந்த மக்காவாசிகள் ஊரிலிருந்து உங்களை துரத்தும் நாளில், இந்த மக்காவிலிருந்து உங்களை வெளியேற்றும் நாளில் நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு கடுமையாக உதவி செய்வேன் என்று சொல்லும் போதே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதால நம்ப முடியல. கேட்கிறார்கள், அவ முஹ்ரிஜியஹும், அவ முஹ்ரிஜியஹும், சாதிக்கன்று பேசுகின்ற இந்த நாவுகள் என்ன ஊரிலிருந்து வெளியேற்றுமா? நம்பிக்கையாளி என்று பேசுகின்ற இந்த மக்கள் என்னை ஊரிலிருந்து விரட்டுவார்களா? சொன்னார்கள் வரகத் இப்னு நௌஃபல், முஹம்மதே, இது உங்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, இந்த பணி யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த நிலைதான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் என்ற பட்டம் கிடைத்ததை உறுதிதம் செய்து கொள்கிறார்கள். ரிசாலத் என்ற ரசூல் என்ற பட்டம் கிடைத்திருப்பதை உறுதிதம் செய்கிறார்கள். இப்பொழுது ரசூல் எதிர்பார்த்திருக்கிறார்கள், நபியுடைய பணி என்ன? ரசூல் என்று பட்டம் எடுத்திருக்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. டாக்டருக்கு ஒரு பணி இருக்கிறது, இன்ஜினியருக்கு ஒரு பணி இருக்கிறது, ஆசிரியருக்கு ஒரு பணி இருக்கிறது, ஜனாதிபதிக்கு ஒரு பணி இருக்கிறது, மஸ்ஜிதுடைய இமாமுக்கு ஒரு பணி இருக்கிறது. ரசூலுடைய பணி என்ன? நபியுடைய பணி என்ன? இரண்டு மாத காலங்கள் அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். அதற்கு பிறகு சூரத்துல் முஸ்ஸம்மில் இறக்கி வைக்கப்படுகிறது. முஸ்ஸம்மிலுடைய ஆரம்பமே ரசூல் என்று பட்டம் வாங்கியவரின் பணி என்பதை உணர்த்துகிறது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகபிர். ஏ போத்திக் கொண்டிருப்பவரே, ஏன் ஹதரத் ரசூலுல்லாஹ் குகையிலிருந்து வீட்டுக்கு போனவுடன் மனைவியிடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, நடுக்கமாக இருக்கிறது, என்னை போர்த்துங்கள் என்றார்கள். அல்லாஹ் அந்த பெயரை கொண்டே செல்லமாக கூப்பிடுகின்றான். ஏ போத்திக் கொண்டிருப்பவரே, எழும்புங்கள் எழும்புங்கள், உங்களுக்குரிய பணி என்ன? அதிகமான மக்கள் உலகத்தில் வாழ தெரியாமல் நரகத்துக்கு தகுதியாகி மௌத்தாகிறார்கள். நரகத்துக்குரியவர்கள் நிறைய பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களை போன்று வாழுகிறார்கள். ஆண்களுக்கு ஆண்களை தெரியாது, பெண்களுக்கு பெண்களை தெரியாது. எழுந்து சென்று நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள். கும் ஃபஅன்ஸிர், அந்த மக்களிடத்தில் போய் தத்துவம் பேசாதீங்க, தத்துவம் பேசாதீங்க, என்னுடைய பெருமையை பேசுங்க. தாவாவுடைய முறை அல்லாஹுடைய பெருமையை பேசணும். உங்களுடைய ரப்பின் பெரிய தன்மையை அந்த மக்களுக்கு முன்னால பேசுங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொள்கின்றார்கள். அடுத்ததாக சில நாட்களிலே சூரத்துல் முஸ்ஸம்மில் இறக்கப்படுகின்றது. அந்த முஸ்ஸம்மில் சூராவிலே அடுத்த பகுதியை குறிப்பிடுகின்றான். நபித்துவத்தில் இரண்டு பகுதிகள், ஒன்று சூரத்துல் முத்தஸ்ஸிரின் ஆரம்பம், மற்றது சூரத்துல் முஸ்ஸம்மிலின் ஆரம்பம். யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. முஸ்ஸம்மில் என்றாலும் போத்திக் கொண்டிருப்பவர் தான், போர்வையை எடுத்து போர்த்திக் கொண்டிருப்பவரே, எழும்புங்கள், இரவில் கொஞ்ச நேரம் தூங்குங்க, அதிகமான நேரம் தஹஜ்ஜுத் தொழுங்க. இரண்டிலையும் என்ன சொன்னான், சூரத்துல் முத்தஸ்ஸிரில் சொன்னான், ஒரு நபியின் பணி மக்களை அல்லாஹின் பக்கம் கூப்பிடுவது, தாவா செய்வது முதலாவது பணி. அடியார்கள் இந்த வஸ்துக்களை கண்டு மயங்கி போயிருக்கிறார்கள், அவர்களுடைய கவனத்தை வஸ்தில் இருந்து திருப்பி அல்லாஹோடு இணைக்க வேண்டும், முதலாவது பணி. இரண்டாவது பணி என்ன, நபியே நீங்கள் என்னுடன் தொடர்பாக வேண்டும், அதற்கு பெயர் இபாதா. ஒன்றிருக்கிறது தாவா, இன்னொன்றிருக்கிறது இபாதா. தாவாவும் இபாதாவும் தான், இந்த இரண்டும் தான் நபியாகிய உங்களுக்குரிய பொறுப்பு. மூணாவது கட்டம், பொறுப்பும் உணர்த்தப்பட்டு விட்டது, பொறுப்பின் மையத்தை தேடுகின்றார்கள். ஒவ்வொருவருடைய பொறுப்புக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஊர் மட்டத்தில், வளைய அமைப்பில், மாவட்ட அமைப்பில், அல்லது தேர்தல் தொகுதி அமைப்பில், அல்லது தேசிய ரீதியில், சர்வதேச ரீதியில் என்று பொறுப்புகள் பகிரப்படுகிறதை உலகத்திலே பார்க்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு அவனுடைய தூதுத்துவத்தை எத்தி வைக்க சொல்லுகிறான். யாருக்கு சொல்லணும், எனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டுமா, யாருக்கு சொல்லணும்? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன்னுடைய ரசூலுக்கு அஞ்சு கட்டமாக பதவிகளை விஸ்தரிக்கின்றான், அவர்களுடைய பொறுப்பின் மையத்தை விஸ்திரப்படுத்துகின்றான். முதலாவது சொன்னான், நபியே நீங்க இந்த செய்தியை கொண்டு போய் உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுங்க. வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், உங்களோட நெருக்கமான இனபந்துக்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யுங்க, நெருங்கிய குடும்பத்தை கூப்பிடுங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவுடைய ஒரு மலையிலே ஏறுகின்றார்கள், குடும்பத்தை அழைக்கின்றார்கள். யா பனி அப்தி மனாஃப், அப்துல் மனாஃப் என்ற என்னுடைய பாட்டனாரின் கூட்டமே, குடும்பமே, என்னிடத்தில் வாருங்கள். யா பனி ஹாஷிம், ஹாஷிம் என்ற என்னுடைய பாட்டனாரின் பிள்ளைகளே வாருங்கள். யா பனி அப்துல் முத்தலிம், அப்துல் முத்தலிம் எனது பாட்டனின் சொந்தக்காரர்களை வாருங்கள். யா சஃபியா அம்மத்து ரசூலில்லா, ரசூலுல்லாஹின் மாமியார் சஃபியாவை வாருங்கள். யா ஃபாத்திமா பின்து முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவை வாருங்கள். கூவி அழைக்கின்றார்கள், குடும்பமே அந்த இடத்தில் வந்து குவிந்து விடுகின்றார்கள். ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முக்கியமான ஒரு தகவல் என்று சொல்லத்தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். என்ன தகவல், அன்டிது அன்புசக்கும் மினன்னார், நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க, நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. யாராவது ஒருவரை நரகவாதி என்று ரப்பு முடிவு செய்துவிட்டால் அதை மீறி செயல்படக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. உங்களுடைய விஷயத்தில் நான் எதையும் சொந்தமாக்கிக் கொள்ளல என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன், பொதுவாக எச்சரிக்கைகள் அல்லது தாவாவுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டால் எதிர்ப்பு வருவது அந்த தாவாவுக்குரிய இயல்பு. அதை கேட்டு சில பேருக்கு மன வருத்தம் வருவது அது இயல்பு. ரசூலுல்லாஹுடைய ஒரு சாச்சா அபு லஹப், அவனுடைய கைகளினால் மண்ணை வாரி ரசூலுடைய முகத்துக்கு வீசுகின்றான், ரசூலுடைய முகத்துக்கு வீசுகின்றான். சொன்னான், தப்பன் லக அலி ஹாதா ஜமாத்தனா, நவுது பில்லா, நீ நாசமா போ. ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறான், இதை சொல்லவா இவ்வளவு பெரிய கூட்டம் போட்டீங்க, அலி ஹாதா ஜமாத்தனா, இவ்வளவு சத்தம் போட்டு அழைச்சி இதை சொல்லவா எங்களை கூப்பிட்டீங்க. மண்ணை தூக்கி ரசூலுடைய முகத்திலே வீசுகின்றான். ஆனால் அவனுக்கு தெரியாது நான் வீசிய மண் ரசூலுக்கல்ல, ரசூல் பேசிய வார்த்தைக்கு. ரசூல் பேசிய வார்த்தை அவருடைய இஷ்ட பிரகாரம் பேசுறதல்ல, ரசூல் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பவை. நான் வீசியிருக்கும் மண் அல்லாஹுவை நோக்கி வீசியிருக்கின்றேன். அபுலஹபுக்கு அந்த மண்ணை வீசுவதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்பட்டிருக்காது. அள்ளி மண்ணை வீசினான். ஆனால் ரசூலுக்கு எதிராக எந்த கைகளை பயன்படுத்தி வீசினானோ அந்த கை இன்று வரை சாபமிடப்படுகின்றது. சூரத்துல் மசதை ரப் இறக்கி வைக்கின்றான். தப்பத்தியதா அபிலஹபி வதப், அபுலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமா போகட்டும். அவன் கையை தூக்கி ரசூலுக்கு வீசினான். ரசூலும் மறைந்து விட்டார்கள். வீசிய அபூலகவும் கபருக்கு போய்விட்டான். ஆனால் அவனுக்குரிய சாபம் இன்று வரை இருக்கின்றது. அபூலகவுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும். ரசூல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை விடுக்கின்றான். இது குடும்பத்துக்குரிய எச்சரிக்கை. இரண்டாவதாக சொன்னான், இல்லை நீங்க ரசூல், உங்களிடத்தில் இன்னும் வேலை வாங்கணும், உங்களுக்கு உங்களுடைய பணியை இன்னும் விஸ்தரிக்கணும். என்ன செய்யணும் தெரியுமா? அரபு மக்களிடத்திலேயும் நீங்க போங்க. சூரத்து ஷூராவில் என்று நினைக்கிறேன், அல்லது ஹமீமு சஜிதாவில், வகதாலிக அவஹைனா இலைக குர்ஆனன் அரபியா லிதுன்ஸிர உம்மல் குரா வமன் ஹௌலஹா. அரபு மொழியில உங்களுக்கு வஹியிறக்கினோம். ஏன் அரபு மொழியில வஹியிறக்கணும்? உம்முல் குரா மக்கா வாசிகளுக்கும் அதை சுற்றி இருக்கும் அரபிகளுக்கும் நரகத்தை பத்தி சொல்லுங்க, எங்கட மார்க்கத்தை பத்தி சொல்லுங்க. குடும்பத்தில் இருந்து அரபிகள் என்ற இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போய் விட்டான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அன்புக்குரிய ரசூலிடம் இருந்து மூணாவது வேலையையும் வாங்குறான். மூணாவது வேலை என்ன? ரப்பு சொல்லுகிறான், இல்ல அரபிகளை மட்டும் உங்களுக்கு பொறுப்பு தந்து போதாதே, அஜமிகளையும் சேர்த்துங்க. உங்களோட காலத்தில் வாழக்கூடியவங்க மட்டுமல்ல, உலகத்தில் இதிலிருந்து கடைசி மனிதனாக யார் பிறக்க போறானோ அவன் வரை கருப்பன் வெள்ளையன் அரபி அஜமி ஆசியன் அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மூளை முடுக்குகள் இருக்கிறவர்களுக்கும் உங்களை பொறுப்பாக ஆக்குகின்றோம். வமா அரசல்லாக்க இல்லா காஃபத்தல்லின்னாஸ் பஷீரம் வநதீரா. முழு மனித சமுதாயத்துக்கும் உங்களை ரசூலாக அனுப்பிவிட்டோம். குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அரபிகளுக்கு மட்டுமல்ல, மனிதன் என்ற நாமத்துக்கு யாரெல்லாம் தகுதியோ அனைவருக்கும் நீங்க பொறுப்பாக வந்துட்டீங்க. சுவர்க்கத்தை பத்தி பஷார செய்யுங்க, சுவர்க்கத்தை பத்தி நன்மாராயம் சொல்லுங்க, நரகத்தின் தண்டனைகளை இந்த மக்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹு தாலா நாலாவது மூணாவது கட்டமாக அந்த விஸ்தரிப்பு செய்தான். நாலாவது கட்டம் வருகின்றது. மனிதர்களை மட்டும் பொறுப்பு தந்து போதாதே, ஜின்களையும் இபாதத்துக்கு நான் படைச்சிருக்கிறேன். ஜின்களுக்கும் நீங்க தான் ரசூல், ஜின்களையும் உங்களோட பொறுப்பில தருகின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சம்பவமே சொல்லுகின்றார். சூரத்துல் அஹ்காஃபில், வஇஸ் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின், ஜின்களுடைய ஒரு கூட்டத்தை ரசூலிடத்தில் நாங்க அனுப்பினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். புகாரியில் இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய வசனங்களை சில ஜின்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் முஸ்லீம் ஆகின்றார்கள். அந்த ஜின்கள் அவர்களுடைய ஏனையோரை போய் சந்தித்து ரசூலுல்லாஹி பற்றி சொல்லுகிறார்கள், வேதத்தை பற்றி சொல்லுகிறார்கள், அந்த ரசூலுடைய கோரிக்கைக்கு பதிலளியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். யா கௌமனா அஜீபு தாஇய அல்லாஹ், எங்களுடைய கௌமே அல்லாஹுடைய அழைப்பாளர் ஹதரத் முஹம்மது வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுங்கள் என்கிறார்கள் ஜின்கள். ஜின்களையும் ரப்பு பொறுப்பு கொடுத்தான். நாலு பதவியோட நிறுத்தல்ல, நாலு வட்டத்தோட நிறுத்தல்ல, அஞ்சாவது வட்டம் மிகப்பெரிய ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ளும் தன்னுடைய ரசூலை ரப்பு அனுப்புகின்றான். யார்? மனு ஜின்களை தவிர ஏனையவர்கள், மலாய்க்காமார்கள் இருக்கிறார்கள், பறவைகள், மிருகங்கள், விஷஜந்துக்கள், காட்டில் உள்ள மரங்கள், ஊரில் உள்ள கற்கள் மண்கள் அனைத்துக்கும் கௌரவ தூதுவராக உங்களை அனுப்புகின்றோம். ரசூலை கௌரவ தூதுவராக அனுப்புகின்றான். இர்சாலு தஷ்ரீஃப், கௌரவ தூதுவராக அனுப்புகின்றான். இதனை தான் குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லுகின்றான். உங்களை ஆலத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். ஆலம் என்பது என்ன? உலகம் என்பது அதனுடைய கருத்தல்ல. குல்லுமா சிவல்லாஹி தஆலா மினல் மௌஜூதாத், ரப்பை தவிர படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் ஆலம் என்று பெயர். மலாய்க்காமார்களுக்கும் நீங்க ரசூல், மிருகங்களுக்கும் நீங்க ரசூல், கற்களுக்கும் நீங்க ரசூல், சூரியனுக்கும் நீங்க ரசூல், சந்திரனுக்கும் நீங்க ரசூல். எதற்காக? அந்த வஸ்துக்களை உங்களுடைய பணிக்கு உதவியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக முழு ஆலத்துக்கும் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொடுக்கப்பட்டிருப்பதோ வெறும் 23 ஆண்டுகள், பணியோ மிகப்பெரியது. மனு ஜின்கள் அனைவர்களுக்கும் செய்தி போகணும். கிடைத்திருக்கிற காலம் 23 வருஷம். 40 வயதில் நபித்துவம், 63 மரணம். 23 ஆண்டுகளுக்குள்ளால் முழு உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் இந்த செய்தியை எத்தி வைக்கணும். நாங்க மனைவி மக்களாக குடும்பமாக 40-50 வருஷம் வாழ்றோம். இன்னும் மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு நேரம் கிடைக்கல. மகனுடைய முழுமையான வாழ்க்கை திருத்தத்தில கவனம் செலுத்துறதுக்கு நேரம் இல்லை. அவ்வளவு எங்கட அலுவல்கள், வேலைகள் அதிகம். மனைவியுடைய தொழுகை சீராக இருக்குதான்னு பார்க்காதவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க. திருமணம் முடித்து 40 வருஷம், திருமணம் முடித்து 50 வருஷம், 10-11 பிள்ளைகளை பெற்று போட்டிருக்கிறாங்க. பல தடவைகள் அவர்களுக்கு அவர்கள் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேர தொழுகையை கூட கவனித்தது கிடையாது. மனைவிக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியுமா? ருக்குவுக்கு சரியாக குனிகிறாளா? இஃதிதால் சரியாக நிற்கிறாளா? தஷஹுதில், அத்தஹியாத்தில் அதை முறையாக ஓதுகின்றாளா என்ற முறைகளை கவனிக்காத பல பேர் இருக்கிறார்கள். ஒரே கூரையின் கீழ் வாழும் மனைவியுடைய பொறுப்பை கவனிக்க முடியாத எங்களுக்கு சுபஹானல்லாஹ், முழு ஆலத்துடைய பொறுப்பையும் 23 வருஷங்கள்ல நிறைவேற்றும்படி அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி சாதிச்சிருப்பாங்க? அல்லாஹுடைய நல்லடியார்களே, சாதிக்கிறது எப்படி தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் மனிதனுக்கு சாதிக்க முடியும். எப்ப தெரியுமா? அந்த விடயத்தோடு அவருக்கு அன்பு உண்டாகணும், உள்ளத்தால நேசம் உண்டாகணும். நேசம் உண்டானால் எதையும் செய்யறதுக்கு இயலும், சாதிக்கிறதுக்கு இயலும். போலி வேஷம், போலி வேஷம் உண்டாகிவிட்டால் உண்மையான முஹப்பத் இல்ல, உதத்தில் தான் அது இருக்கிறது என்று சொன்னால் அது பாரமாகத்தான் ஆகிவிடும். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது ஒரு பாசத்தை உண்டாக்கினான். அவர்களோடு இருந்த சஹாபாக்களோடு மட்டுமல்ல, இன்று நானும் நீங்களும் உட்கார்ந்திருக்கிறோமே, மஸ்ஜிது நபவிக்குள் இருந்து கொண்டே எங்களை பற்றியும் சிந்தித்தார்கள். ஆண்களை பற்றி சிந்தித்தது போல தாய்மார்களை பற்றியும் சகோதரிகளை பற்றியும் அன்று ஹதரத் ரசூலுல்லாஹ் சிந்திக்கத்தான் செய்தார்கள். எவ்வளவு பெரிய இரக்கம் எங்கள் மீது இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய கடைசியிலே குறிப்பிடுகின்றான், உங்களில் இருந்தே ஒரு ரசூல் திடமாக வந்துவிட்டார். அந்த ரசூல் மனிதர்களாகிய உங்களில் இருந்து வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். ஆனால் உங்களை விட பல விஷயங்களில் அவர் வித்தியாசமானவர். என்ன வித்தியாசம்? நீங்கள் அனைவர்களும் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதில் அவருக்கு பேராவா. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், உங்கள் மீது ரொம்ப பெரிய அவாவுடன் இருக்கிறார். அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவதை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாமல் அவர் இருக்கிறார். ரவுஃபுன் ரவுஃபுர் ரஹீம், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர். தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதில் இரவு பகலை கழித்தவர். தனது மனைவிமார்களுடன் சுகத்தை பகிர்ந்து கொள்ள நேரம் ஒதுக்குவதை விட உம்மத்து சுவர்க்கம் போவதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். தன்னுடைய மகள்மார்களின் வாழ்க்கையை பார்த்து அதிலே இன்பம் பெறுவதை விட உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் சுவர்க்கம் போக வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் எந்த அளவுக்கு அந்த இரக்கத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல பேர் சூனியக்காரன் என்றார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சாப்பிட்டு விட்டு சண்டை வழியாக சுட்டு திரும்பவன் என்று சொன்னார்கள். அனைத்து பேச்சுகளையும் அடித்தார்கள், பல்லை உடைத்தார்கள், முகத்திலிருந்து இரத்தத்தை ஓட வைத்தார்கள், அவர்களுடைய உறவினர்கள் பலவேர்களை அறுத்து கொலை செய்தார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் இவைகள் அனைத்தையும் சிறு பிள்ளைகளுடைய செயலாக பார்த்தார்கள். உஹத் யுத்தத்திலே ரத்தம் முகத்திலிருந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது, பிடவை துண்டுகளை எடுத்து அந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை காயப்படுத்தி இரத்த காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், இவர்களிடம் பணம் கேட்டு போயல்ல, சொத்து கேட்டு போயல்ல, பெண் கேட்டு போயல்ல, உண்மையை சொல்லிக் கொடுக்க போய் அடித்து காயப்படுத்தி விட்டார்கள், அழித்து போடும்படி துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய ரசூல் கைகளை உயர்த்தி அழித்து போடுன்னு சொல்லல, அல்லாஹும்மஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யாலமூன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை மன்னிப்பாயாக, தெரியாமல் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய மாண்புகளை விளங்காம அடிக்கிறாங்க, நான் செய்யக்கூடிய பணி என்ன, இது மௌத்துக்கு பிறகு இவர்களை எங்கு கொண்டு போய் விடும் என்பதை தெரியாத நிலையில் என்னை அடிக்கிறார்கள். ஹதரத் ரசூல் கண்ணீர் வடித்துக் கொண்டு உம்மத்துக்கு சாதகமாக கேட்டார்களே தவிர உம்மத்தை அழித்து விடும்படி ஒரு நாளும் அவர்கள் பத்வா செஞ்சது கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, காவி மாவரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதேபோல் அல்லாமா இப்னு ஹஸம் அல்லாஹிரி அவருடைய ஒரு நூலில், இப்னு ஹஸம் அல்லாஹிரி அவர் மக்ரிபிலே இருப்பவர், இங்கே காலி மாவரதி மஷ்ரிக்கிலே இருப்பவர், ரெண்டு பேரும் ஒரே பெயரிலே கிதாப் எழுதுகின்றார்கள். ரெண்டு பேருடைய கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான சம்பவம், ஒரு கிராமப்புறத்தவன் ரசூலுல்லாஹை காண வருகின்றான். கிராமப்புறத்தவர்களுக்கு நாகரீகம் தெரியாது, விசேடமாக பேச்சிலே நாகரீகம் கிடையாது, பேச தெரியாது. அவன் ஏன் வந்தான் தெரியுமா? ரசூலுல்லாஹுடன் கோபித்திருக்கும் சிலர் தூண்டிவிட்டு அவனை அனுப்பியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹுக்கு நவுதுமில்லா அடித்து உதைப்பதற்காக ஒரு தைரியசாலியை போன்று வந்து கேட்டான், ஐன முஹம்மத், முஹம்மத் என்ற ஆள் வந்து என்னென்னமோ எல்லாம் சொல்றாராமே, எங்க அவர் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு வந்தான். அவன் நினைத்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள இருப்பார் என்று சொல்லி சஹாபாக்கள் காட்டினாங்க, அதோ குந்தி இருக்கிறாங்க, அவங்கதான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காட்டு நபி ரசூலுல்லாஹுக்கு பக்கத்திலே போகிறான். ரசூலை கண்டவுடன் தைரியத்துடன் சென்ற அந்த காட்டு நபிக்கு நடுக்கம் எடுக்கின்றது, நடுங்க ஆரம்பிக்கின்றான், பட பட என்று அவனுடைய உறுப்புகள் எல்லாம் நடுங்குகின்றது. நாங்கள் என்றா என்ன சொல்லியிருப்போம், எவ்வளவு தைரியமாக அடிக்க வந்தார், கோழையா போயிட்டார் என்று பெருமை பேசுவோம். ஹதரத் ரசூலுல்லாஹ் அவனை பார்த்து ஒன்றுமே சொல்லல, கவலைப்பட்டாங்க. இந்த உம்மத்தில் உள்ள ஒருவன் இந்த உருவத்தை பார்த்து இப்படி பயப்பட்டா, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கம் எப்படி மக்களிடத்தில் போய் சேரும், மார்க்கத்தை சேர்க்கிறதுக்குரிய ஆகப்பெரிய ஆயுதம் நற்குணம், அஹ்லாக், நற்குணத்தாலதான் அந்நியவன் எங்களை நெருங்குவான், அந்த நெருக்கத்தின் ஊடாக அவனுக்கு தீனை கொடுக்க முடியும். ஹதரத் ரசூல் பயந்தாங்க, இப்படி காட்டரபிகளை என்ன கண்டு பயந்தா உம்மத்துக்கு என்ன ஆகும். அவனை பார்த்து இரக்கத்தோட சொன்னாங்க, யா ஹாஸா லா தஃஸா, ஏ மனிதா நீ பதற்றம் அடையாத, ஏ மனிதா என்ன கண்டு நீ பதற்றம் அடையாத. தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி அறிமுகப்படுத்தினாங்க, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன், நாங்க தான் காபத்துல்லாவுடைய ட்ரஸ்டிமார், நாங்கதான் குறைசிகள் என்று பெருமை பேசல, ஹதரத் ரசூல் எவ்வளவு தாழ்மையாக கதைக்கிறார்கள் என்றால், அந்த காட்டரபியும் வந்து கழுத்தில் கைவோட்டு இறுகு கட்டிக் கொள்ளுகின்ற அளவுக்கு பேசுகின்றார்கள். சொன்னார்கள், அனபுனும் குலுல் கதீத், நான் யாரு தெரியுமா, எனது தாயார் ஆமினா சில கட்டங்களில் சாப்பிட வழி இல்லாம யாராவது அன்பளிப்பாக கொடுத்த இறைச்சியை வெயிலில வச்சு காய்ச்சி எடுத்துருவாங்க, அந்த காய்ச்சின இறைச்சத்தான் குழம்பில போட்டு பல நாட்களுக்கு சாப்பிடுவாங்க, அந்த ஏழை பெண்ணின் வயிற்றிலே பிறந்தவன் தான் நான்ங்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ், உம்மத்தோடு இருக்கிற முஹப்பத், உம்மத்தோடு இருக்கின்ற பாசம், ஷமாயிலு திருமதியில இருக்கிறது. ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுடன் வீட்டை மஸ்ஜிதை விட்டு வெளியேறுகின்றார்கள். வளமையாக வருகின்ற ஒரு யாசகன், யாசகம் கேட்கின்றான், ஆனால் ரசூலுல்லாவிடத்தில் சாப்பிடக்கூட ஒன்றுமே கிடையாது. சொன்னார்கள், யாரிடத்திலேயாவது கடனுக்கு போய் வாங்கிக்க, வசதி கிடைக்கிற நேரம் நான் அந்த கடனை கொடுத்துறேன். சதகா கொடுக்கப்படுகிறது கடனாக. ஹதரத் உமர் இப்னு அல்-கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் வளமையாக கை நீட்டால் இவருக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொடுக்க தேவையில்லை. சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே திருப்தி அளிக்கல, ஹதரத் உமருடைய பேச்சில திருப்தி இல்ல. ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார், அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், பயப்படாதீங்க, இவ்வளவு நாளும் எந்த ரப்பு தந்தானோ அவனுடைய ஹசானா, அவனுடைய கோட்டா இன்னும் நிரப்பமாகவே இருக்கிறது, தந்து கொண்டே இருப்பான், நீங்க கொடுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது முகத்தில் சிரிப்பு வருகிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாகதா உமிர்து, என் ரப்பும் அப்படித்தான் விரும்புகிறான். ஒருத்தருக்கு காசு தரையிலாது, பணம் தரையிலாது என்று ஒதுக்கிறதால அவன் மார்க்கத்தையே விட்டு ஓடிட்டான், பெரிய நஷ்டமாகும், அவன் நரகவாதியாக பைத்திருவான், இந்த கண்ணுக்கு முன்னால அவன் நெருப்பில் எரிவான், நான் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்களுடைய இந்த சேவைகளை பார்த்து அடி உதைகளை புறப்படுத்திக் கொள்ளாமல், சாபம் விடாமல், பதுவா செய்யாமல், கோபப்படாமல், ஆவேசப்படாமல், அனைவர்களுடனும் இரக்கமாக, மாண்பாக, பண்பாக போய் அவர்களை அரவணைக்கும் காட்சியை பார்த்து சந்திரனுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது, மரங்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது, ஓநாய்க்கு சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது, உடம்புக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது, அனைத்து வஸ்துக்களும் ஹதரத் ரசூலுக்கு உதவி செய்ய தயாராகிவிட்டன. மக்காவிலே சிலருக்கு ஆதாரம் காட்டுகிறார்கள், நீங்கள் நபி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயின் சந்திரனை பிளந்து காட்டுங்கள். ஹதரத் ரசூல் விரல நீட்டுறாங்க, சந்திரன் ரெண்டாக பிளக்குது, சந்திரன் ரெண்டாக பிளக்குது. சந்திரனை பிளக்குறது என்ன? மஜிக்கா. ரசூலுல்லாஹ் மஜிக்கா காட்டினாங்க, வித்தையா காட்டினாங்க? இல்லை, சந்திரன் கூட சொல்லுது, மனிதனே, படைத்த ரப்பை ஏற்றுக்கொள்வதற்காக, நீ முஸ்லிமாக மாறுவதற்காக நான் என்னை உடைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கும் நான் தயார். சந்திரன் ஹதரத் ரசூலுக்கு உதவியாக வருகின்றது. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது, ஒரு நாள் ஒரு பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள், ஒரு கவிஞன், வைத்தியம் படித்தவன், வைத்தியம் படித்த ஒரு கவிஞன், அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள். அவன் கேட்கிறான், நீங்க ரசூலன்னு நாங்க எப்படி ஏற்றுக்கொள்றது, ஆதாரம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த பாருங்க, தூரத்தில் ஒரு மரம் ஒன்று நிக்குது, அந்த மரத்தை கூப்பிட்டு நான் சாக்கி சொல்ல சொல்ல சொன்னாங்க, கூப்பிடுங்க பாப்போம். மரத்துக்கு சைக்கின விடுறாங்க, ஹதீஸ்ல இருக்குது, வேர்களை கலட்டி கொண்டு ரசூலுக்கு முன்னால வந்து நிக்குது அந்த மரம். கேட்டாங்க, மண் அன, மரமே நீ சொல்லு, நான் யார்? அந்த மரம் சாட்சி சொல்லுகிறது, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதுவர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். மூன்று முறை சொன்னவுடன் அவரிடத்திலே கேட்கிறார்கள், போதுமா? போதும் என்கிறார்கள். திரும்பி போன்றவுடனே அந்த மரம் போய் அங்கே உரிய இடத்தில் நின்று விடுகிறது. சூரியன் தயார், மரம் தயார், மக்காவிலே வருகிறார்கள். எந்த அளவுக்கு உயிர் இல்லாத கற்களுக்கு கூட அந்த ரசூலுடன் முஹப்பத் என்றால், ரசூலுடன் முஹப்பத் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இன்னி லஆரிஃபு ஹஜரன் பிமக்கா கான யுஸல்லிமு அலைய, மக்காவிலே ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லை கடந்து போனால் எப்பவுமே அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும். இன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்ல தயாரில்லை, கல்லு ரசூலை பார்த்து சலாம் சொல்லுகிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கல்லு சலாம் சொல்லுகிறது. எதற்காக? ரசூலுடன் இருக்கக்கூடிய அன்புக்காக. இவ்வளவு பெரிய ரப்புடைய பொறுப்பை சுமந்திருக்கிறாரே, ரப்புக்கு இவ்வளவு விருப்பமானவராக இருக்கிறாரே, அதை தாங்கிக் கொள்ள முடியாது, கல்லும் வந்து சலாம் சொல்லுகிறது. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஆட்டிடையன், ஒன்றுமே தெரியாதவன். அவன் என்ன செய்கிறான், ஆடுகளை எடுத்துக்கொண்டு பாலைவனத்துக்கு போகின்றான். திடீரென்று ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை கவ்வி பிடிக்கிறது. தடியால் அடித்து ஓனாயை விரட்டுகின்றான். அந்த ஓனாய் திடீரென்று பசாகத்தான மிக தெளிவான அரபு மொழியில் பேச ஆரம்பிக்கிறது. அந்த ஓனாய் கேட்கிறது, என்னுடைய ரிசுக்கை நீ எப்படி தடுப்பாய், இந்த ஆடு என்னுடைய உணவு நீ எப்படி அடிப்பாய் என்று கேட்கும் போதே இந்த இடையன் கேட்டான், என்னுடைய ஆட்டை அனுமதி இல்லாம எப்படி பிடிப்பாய். அந்த இடையனுக்கு ஆச்சரியம், எந்த கிளாஸும் போகல, எந்த டியூஷன் கிளாஸ் போகல, எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலையும் கால் படல, இந்த ஓனாய் இவ்வளவு பசாகத்தான தெளிவான அரபு பேசுகிறது என்று சிந்திக்கும் போது அந்த ஓனாய் சொல்லுகிறது, அந்த ஓனாய் தொடர்ந்து சொல்லுகிறது, நான் அரபு மொழியில கதக்கிறது ஆச்சரியம் அல்ல. யஸ்ரிப் இருக்குது பக்கத்தில் மதீனா, அங்கே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார்கள். அவர் சொல்ற கதைகளை போய் கேளு, நான் பேசுறத விட ஆச்சரியம். புகாரி ஷரீஃபில் அந்த இடையனுடைய பெயர் இருக்கிறது. இந்த ஓனாயுடைய தகவலை எடுத்துக்கொண்டு அந்த இடையன் மதீனா முனவராவுக்கு போகிறான். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறான், முஸ்லிமாக ஆகிறான். ஓனாயுடைய தாவத்தினால் ஒரு சஹாபி உருவாகிறார். ரசூலுக்கு உதவி செய்ய ஓனாயும் தயார், கல்லும் தயார், மண்ணும் தயார், மரமும் தயார், சூரியனும் தயார், சந்திரனும் தயார், அனைவர்களும் தயாராகிவிட்டார்கள். ஏன், ரஹ்மத்துல் ஆலமீன், ஆலத்துக்கு ரஹ்மத் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான், அந்த ரசூலை கௌரவப்படுத்துவது அவர்களுடைய உம்மத்தாகிய உங்கள் மீதுள்ள கடமை. எங்களில் சில மக்கள் நினைக்கிறாங்க, அவங்களும் எங்களைப் போல ஒரு மனிதன் தானே, அவங்களுக்கு என்ன விசேட மரியாதை இருக்குது. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உருவத்தில் எங்களை போன்றே தவிர அந்தஸ்தில் எங்களை போலே அல்ல. ஒரு வாப்பவும் மகனும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரை காட்டி சொல்றோம், வாப்பவை போல மகனை போலதான் வாப்பா என்ற வாப்பவும் மகனும் அந்தஸ்தில சமமாக மாட்டாங்க, உருவத்தில சமமாகுவாங்க. வாப்புக்கு ரெண்டு கண் இருக்கிறது போல மகனுக்கு இருக்கிறது, மகனுக்கு ரெண்டு கை இருக்கிறது போல வாப்புக்கு ரெண்டு கை இருக்குது. ஆனால் வாப்பட அந்தஸ்து வாப்பா, மகனுடைய அந்தஸ்து மகன். ரசூல் உங்களை போல வேண்டால் பஷரியத்தில் உடம்பில் மனித அமைப்பில் உங்களை போல, ஆனா அந்தஸ்தில உங்களுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கும் சஹாபாக்களாகிய உங்களில் தாழ்ந்தவர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் சூரியனையும் நட்சத்திரங்களையும் போன்றது. சூரியனுடைய வெளிச்சம் என்ன, நட்சத்திரத்துடைய வெளிச்சம் என்ன, சூரியனுக்கு ஒத்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை எடுத்து பார்த்தாலே படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதைகளை ஏராளமாக பார்க்கலாம். என்ன கௌரவத்துடன் அல்லாஹ் அந்த ரசூலை உலகத்திலே வைத்திருக்கிறான். குர்ஆன்ல நீங்க பார்க்க முடியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய நபிமார்களை பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கின்றான். குர்ஆனிலே யா ஆதம் என்று இருக்கிறது, ஆதமே என்று கூப்பிட்டோம். யா மூசா, மூசாவே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டோம். யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டோம். யா தாவூத், தாவூத் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டோம். யா ஈசபின மரியம், மரியமின் மகன் ஈசாவை என்று பெயர் சொல்லி கூப்பிட்டோம். ஆனால் எந்த 6200க்கு மேற்பட்ட ஆயத்துகள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹுவை நோக்கி இறக்கப்பட்டதோ அத்தனை ஆயத்துகளையும் குர்ஆனின் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓதி பாருங்க, எந்த இடத்திலேயாவது அல்லாஹு தஆலா யா முஹம்மத் என்று கூப்பிட்டு காண்டு பாருங்க. அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிடவே இல்லை, யா முஹம்மத் என்று கூப்பிட்டதே கிடையாது. எப்படி கூப்பிடுகிறான், சிறப்பு பட்டத்தை சொல்லி கூப்பிடுகிறான், யா ஐயுஹன் நபி, நபியே என்று கூப்பிடுகிறான், யா ஐயுஹர் ரசூல், தூதரே என்று கூப்பிடுகிறான், யா ஐயுஹல் முஸம்மி, போத்திக் கொண்டிருப்பவரே என்று கூப்பிடுகிறான், யா ஐயுஹல் முத்தஸிர், சிறப்பு பட்டங்களை சொல்லுகிறானே தவிர யா முஹம்மத் என்று ரப்பு கூப்பிட்டது கிடையாது. குர்ஆனில் 4 இடத்தில முஹம்மத் என்று பெயர் இருக்கிறது. கூப்பிடுவதற்காக நிதாவுடைய பதம் இல்லாம இடையில வரக்கூடிய வார்த்தைகள் முஹம்மத் என்று 4 இடத்தில் இருக்குது, அஹ்மத் என்று ஒரு இடத்தில் இருக்குது, அந்த அஞ்சு இடங்களில கூட வெறும் மொட்டையாக பேரை சொல்லி அல்லாஹ் விடல, அதோட முன்னாலேயோ பின்னாலே ரசூல் என்ற பட்டத்தையும் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறார். சூரா ஆலி இம்ரான் எடுத்து பாருங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கின்றார். சூரத்துல் அஹ்சாப் எடுத்து பாருங்க, மா கான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் எந்த ஒரு ஆணுடைய தகப்பனும் அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய தூதுவர். சூரா முஹம்மது எடுத்து பாருங்க, வஆமனு பிமா நுஸ்ல அலா முஹம்மதின் வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம், முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் நம்பினார்கள். அவர் யார்? ரப்பால் அனுப்பப்பட்ட உண்மையான தூதுவர். சூரத்துல் ஃபத்ஹ் எடுத்து பாருங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷிதாவு அலல் குஃபார், நாலு இடங்களில் முஹம்மத். சூரா ஸஃப்பிலே அஹ்மத் இருக்கிறதே, அஹ்மத் இஸ்முஹு அஹ்மத், ஹதரத் ஈசா சொல்லுகிறார்கள் எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வர இருக்கிறார், அவருடைய பெயர் அஹ்மத். அல்லாஹ்வே தன்னுடைய கலாமில் தன்னுடைய ரசூலை மொட்டையாக கூப்பிடலை என்றால் நாங்க கூப்பிடுறதுக்கு யாரு? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், லா தஜ்அலு துஆ அர்ரசூல் பைனக்கும் கதுஆ பஅதிக்கும் பஅலா, உங்களில் ஒருவர் ஒருவரை கூப்பிடுறது போல ரசூலை கூப்பிட போகாதீங்க. நீங்க ஒருத்தர் தாவூதன்னு கூப்பிடுறீங்க, ஆதம் பாபான்னு கூப்பிடுறீங்க, அப்துல் கையூம் என்று கூப்பிடுறீங்க, இது போல முஹம்மதுன்னு கூப்பிடக்கூடாது. அவருக்குரிய மரியாதையை நீங்க கொடுத்துத்தான் ஆகணும். எந்த அளவுக்கு மரியாதையுடைய விஷயத்தில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்தார் என்றால், எல்லா நபிமார்களுக்கு பின்னாலும் எல்லா நபிமார்களுக்கு பின்னாலும் சகல உம்மத்துகளிலும் ஆகப்பெரிய ஈமான்தாரி சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. இந்த உம்மத்தில மட்டுமல்ல, ஹஜரத் ஆதமில் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் நபிமார்களுக்கு பிறகுள்ள உம்மத்திகளில் ஆகச் சிறந்த ஈமான்தாரி சையிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு. இவரை கூட அல்லாஹ் ஒழுக்க விஷயத்தில் எச்சரிக்கை செய்தான். பனு தமீம் என்ற கூட்டத்தார்கள் வந்தார்கள், சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தலைவரை நியமிக்கும்படி அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியஸ்தர்களோட மஷூரா செஞ்சாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர்கிட்ட கேட்டாங்க, யார அமீரா போடுவோம்? சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அதிலே கஅ அந்த ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரை தலைவராக போட்டா பொருத்தம். ஹஜரத் உமர்ட்ட கேட்டாங்க, நீங்க உங்களோட யோசனை என்ன? சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அக்ரா இப்னு ஹாபிஸ நியமிச்சா நல்லது. சைதுனா அபூபக்கர் சொன்னாங்க, உமர் எப்பவும் இப்படித்தான், நான் ஒன்றை சொன்னா நீங்க எதிர்த்து இன்னொன்ற சொல்றது, நான் ஒரு பேரை சொன்ன நீங்க இன்னொரு பேரை சொல்றீங்க, மா அரத்த இல்லா ஹிலாஃபி, என்னை எதிர்ப்பதற்காகத்தான் நீங்க இப்படி சொன்னீங்க. ஹஜரத் உமர் சொன்னாங்க, இல்ல ஏந்த உள்ளத்தில வந்த ஆலோசனை, அதை நான் சொன்னேன். ரெண்டு பேரோட சத்தமும் உயர்ந்துட்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். சப்தம் ரொம்ப உயர்ந்துட்டு உடனடியாக குர்ஆனுடைய ஆயத்து சூரத்துல் ஹுஜராத்துடைய ஒரு ஆயத்து இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை பார்க்க சத்தத்தை உயர்த்த வேண்டாம், நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களோட சத்தம் போகக்கூடாது. எச்சரித்தது காபிர்களை அல்ல, எச்சரித்தது பாவிகளை அல்ல, எச்சரித்தது சாதாரண முஸ்லீம்களை அல்ல, இந்த உம்மத்தில் இருக்கும் முன்னணியான ரெண்டு பேரையும் எச்சரிக்கின்றான். சொல்லிட்டு ரப்பு சொல்லுகிறான், இதையும் மீறி இதற்கு பிறகு ரசூலுக்கு முன்னான சத்தம் போடுவீங்கன்னு சொன்னா உங்களோட அமல்கள் அனைத்தும் அழிஞ்சு போய்த்திரும். அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்ஊரூன். இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பின்னால பல சஹாபாக்கள் பயந்தாங்க, பல சஹாபாக்கள் பயந்தாங்க. புகாரியில் இருக்கிறது, அன்சாரிகளுடைய பேச்சாளர் ஹதீபுல் அன்சார் ஹதரத் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா, இவர் மஜ்லிஸ்ல முன்னுக்கு இருப்பார், ரசூலுல்லாவுக்கு முன்னால உட்கார்ந்திருப்பார். திடீரென்று சில நாட்களாக ஆளை காணல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், எங்க சாபித்த காணல? அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சஹாபி சொன்னாரு, நாளைக்கு வந்து அவருடைய தகவலை சொல்ற யார சொல்லலாம். இவர் போய் வீட்டில விசாரிச்சார், அவங்களோட மனைவி சொன்னாங்க, என்னமோ தெரியாது பல நாட்களாக சாபித் வீட்டில சரியாக சாப்பிடுறதும் இல்ல குடிக்கிறதும் இல்ல அழுது கொண்டே இருக்கிறார். சாபித்த போய் சந்திச்சாங்க, அல்லாஹுடைய ரசூலுகளை விசாரிச்சாங்க, ஏன் நீங்க மஸ்ஜிதுக்கு வரல? சொன்னாரு, நான் நரகவாதி ஆகிட்டேன். சாபித்து நரகவாதியாகி போயிட்டார். என்ன தப்பு செஞ்சீங்க நரகவாதியாக? இல்ல அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிவிட்டான். ரசூலை விட உங்களுடைய சத்தம் உயரக்கூடாது, உயர்ந்தால் நன்மைகள் அழிந்துவிடும். நான் பேச்சாளர், சப்தமாக கதைக்கிறவர், ரசூலுக்கு முன்னால் எத்தனை முறை கதைச்சிருப்பேன். இந்த அமல்கள் அழிஞ்சி போனா நான் நரகம் போறதை தவிர வேற என்ன வழி இருக்குது? இந்த சஹாபி மஸ்ஜிதுக்கு வந்து அந்த விஷயத்தை சொல்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபித்துக்கு போய் சொல்லுங்க, அவர் உடனடியாக மஸ்ஜிதுக்கு வர சொல்லுங்க, அவர் சுவர்க்கவாதி என்றும் நன்மாராயம் சொல்லுங்க. சஹாபாக்கள் இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு தாபிஈ கேட்கிறார், மாணவர் கேட்கிறார், நீங்க ரசூலுல்லாஹ்வை கண்ட ஆள் இல்லையாப்பா, ரசூலுல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, அவங்களோட உடல் அமைப்பு எப்படி, கொண்டை எப்படி, தாடி எப்படி, உடுப்பு எப்படி, கொஞ்சம் வர்ணிங்களே. அதுல சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை பத்தி நான் எப்படியப்பா வர்ணிக்கிறதே, நான் அவங்கள தலை நிமிர்ந்து பார்த்திருந்தா தானே வர்ணிக்கலாம். அந்த ரசூலின் மீது இருக்கிற கௌரவத்தினால் எங்களை கண்களை நிமிர்த்தி அவர்களை பார்க்க கூட தைரியம் இருக்கல்ல. சஹாபாக்கள் அந்த ரசூலுக்கு கொடுத்த மரியாதை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சேவைகளை, அவர்களுடைய இந்த பணிகளை நாம் மனதிலே நிறுத்திக் கொண்டால் உண்மையில் அவர்கள் மீது முஹப்பத் வரும். அந்த ரசூலின் மீது உண்மையில் யாருக்கு முஹப்பத் இருக்கிறதோ அவருடைய உடலின் சுன்னத்துகளை பார்க்கலாம். உண்மையான முஹப்பத் உள்ளவர் ரசூலுக்கு மாத்தமாக உடம்ப வச்சிருக்க மாட்டார், உடைய வச்சிருக்க மாட்டார், குடும்பத்தை வச்சிருக்க மாட்டார். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை மட்டுமல்ல பெண்களுடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்தினாங்க. பெண்களுக்கும் போய் பயான்கள் செய்வாங்க. பெண்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக புதன்கிழமை மாலைய பெண்களுடைய பயானுக்கே ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பதற்காக. ஏன், அவங்க ஒரு பெண்ணோட வாழல்ல, 11 பேர்களை திருமணம் செஞ்சாங்க. வஃபாத் ஆகிற நேரம் அவர்களை சுற்றி 9 மனைவிமார்கள், 9 பேரும் 9 குடும்பங்களை சேர்ந்தவங்க, 9 பேரும் 9 தன்மை உள்ளவங்க, 9 பேரும் 9 போக்குள்ளவர்கள். அனைவர்களையும் வச்சு யாரையும் அஹ்லாக்கால வழி நடத்தலாம், பண்புகளினால் வழி நடத்தலாம். உம்மத்துக்கு காட்டி கொடுத்தார்கள், 9 பேரை திருமணம் செய்தது பித்தம் பிடித்ததற்காக அல்ல, பெண்கள் மீது இருக்கிற ஆசைக்காக அல்ல. அப்படி இருந்தால் 9 குமரி பெண்களை முடித்திருக்கலாம், ஒரே ஒரு குமரி பெண் ஹதரத் ஆயிஷா மட்டும்தான், மற்ற 10 பேரும் விதவைகளை முடித்தார்கள். எதற்காக? ஒவ்வொரு தன்மையுள்ளவர்களை எப்படி அணுக வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிப்பதற்காக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அடிக்கடி புத்திமதிகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய அவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டல்கள் கொடுக்க வேண்டுமோ அந்த வழிகாட்டல்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே பார்க்கிறோம், ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கு உலகத்தை காட்டி கொடுத்துட்டு போகல. இன்றைக்கு திருமணம் முடிக்கிறாங்கன்னா முடிக்க முதல்லையே பெண் வீட்டார்கள் கணவனில் உள்ள பணத்தை பார்க்கிறாங்க, அவரிடத்தில் உள்ள வசதிகள் என்ன, கணவனுடைய வீட்டார்களும் பெண் வீட்டிலிருந்து என்ன சுரண்டலாம் என்று பார்க்கிறாங்க. திருமணம் முடிக்க முன்னாலேயே துனியாவுடைய நோக்கம் தான். இதால என்ன ஆகுது, வாழ்க்கையில பிரச்சனை. எது நிம்மதியோ அந்த நிம்மதி கிடைக்கிறதில்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, கணவன் மனைவி கிடையில அடிக்கடி பிரச்சனை, முருகல் நிலை, கசப்பான தன்மை, வெளியில சொல்ல முடியாது, 4 மூளைகளுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைய வாய் திறந்து வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு வீடுகளுக்குள்ள பிரச்சனை. காரணம் ஒன்றுமல்ல, அந்த ரசூல் இவ்வளவு தியாகம் செய்து ஒப்படைச்ச மார்க்கத்தை உதஞ்சிட்டு அந்த முறையை மாற்றி திருமணம் செஞ்சதுதான், வேறு எதுவும் அதுக்கு காரணமாக இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ் நபி, அவர்கள் ரசூல், ஆனால் அவர்களுடன் வந்து இணைந்த மனைவிமார்கள் அவ்வளவு பெரிய பக்குவத்தில் வரல, அவர்களும் ஏனைய குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள். அடுத்த பெண்களை போன்றே கணவனிடம் இருந்து உலகளாவிய இன்பங்களை பெறுவோம் என்ற நோக்கத்தில் வந்திருப்பார்கள். இதனால் ஒரு கட்டம் வந்தது. ஹதரத் ரசூல் இடத்தில கூடுதலான பணம் கேட்டாங்க உம்மஹாத்துல் முஃமினீன்கள். செலவு கொடுக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும், நாளாந்தம் தரக்கூடிய பணத்தை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார். பணம் கூட்டி கொடுக்கிறது குற்றம் அல்ல, பணம் கூட்டி கொடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வசதி இல்லாமலும் அல்ல. சுற்றி இருந்த பல செல்வந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், சொல்லி இருந்தால் உதவி செய்திருப்பார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுக்கு தெரியும், பெண்களுக்கு உலக சொத்துக்களை உலகத்தின் ஆசா பாசங்களை அதிகமாக கொடுத்தால் அது குடும்பத்தையே நாசமாக்கும். நாளடைவில் கணவனின் மதிப்பை விளங்க மாட்டார்கள், அவளது தந்தையின் பெருமதியே விளங்க மாட்டாள், அவளது தாயின் மரியாதையை விளங்க மாட்டாள். இதற்கு மேலாக அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்வாள். இதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார், அல்லாஹுடத்தில் முடிவு கேட்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், ஒரு மாதத்துக்கு நீங்க அவங்களோட வீடுகளுக்கு போகக்கூடாது. சத்தியம் செய்தார்கள், எந்த ஒரு மனைவியுடைய வீட்டுக்கும் ஒரு மாதத்துக்கு வரமாட்டேன். மஸ்ஜிது நபவியுடைய ஒரு அறைக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு மாதம் முடிஞ்சு திரும்பி வராங்க. மதீனாவில கதை, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கு தலாக் சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் வெறும் சிரமப்பட்டு ரசூலை போய் சந்திக்கிறாங்க, தலாக் சொன்னீங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் தலாக் சொல்லல, மனைவிமார்களுடைய வாழ்க்கையை ஒரு திசைக்கு திருப்ப போறேன், வாழ்க்கை டேர்ன் ஆக போகுது, துனியாவில் இருந்து தீனின் பக்கம் முழு கவனம் செலுத்த போகிறார்கள், மனைவிமார்கள் ஆகிராவின் பக்கம் கவனம் செலுத்துகின்ற ஒரு ஏற்பாடு செய்ய போறேன். 29 நாளையில மாதம் பூர்த்தியாகுது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது போனாங்க ஹதரத் ஆயிஷா விட வீட்டுக்கு. அல்லாஹ் புத்திமதி சொல்லிக் கொடுத்து அனுப்பினான், ரசூலே நீங்க மனைவிமார்களிடத்துல போய் இப்ப என்ன பேசணும், கேட்டது போல பணத்தை கூட்டித்தாரதா, வசதிகளை கூட செய்துதாரதா, அல்லது வித்தியாசமாக கதைக்க போறீங்களா, வித்தியாசமாக கதைங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் ஆயிஷாவை கூப்பிட்டு, ஆயிஷாவே உங்களுக்கு முன்னால நான் ரெண்டு விஷயங்களை வைக்க போறேன், நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க அடுத்த பெண்களை போல துனியாவுடைய இன்பங்களை அடைவதற்காக என்னுடன் வாழ்வதாக இருந்தால் நல்ல விஷயம், ஆனால் உங்களுக்கு இத்தாவுடைய காலத்தை பூர்த்தி செய்யற வரைக்கும் ஒரு தாவரிப்பு தொகையை தாரன், நீங்க வேறொரு கணவனை தேடிக்கோங்க. இல்ல, உங்களோட நோக்கங்களை மாற்றி என்னுடன் இணைந்திருப்பது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த, அல்லாஹுடைய தீனை பரத்த, ஆகிராவில் மனைவியாக வாழ என்று நீயத்தை மாற்ற தயாரா, சில கஷ்டங்களை பொறுக்க வேண்டி வரும், அல்லாஹ் கூலி தருவார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷாட்ட சொன்னாங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, பெற்றோரோட மஷூரா செய்யுங்க. ஹதரத் ஆயிஷா கேட்டாங்க, அஸ்தர்ஷீரு அபவாய, என்னுடைய பெற்றோர்களிடத்தில் இதுல மஷூரா கேட்கிறாரு யார் சொல்லா, மஷூரா கிடையாது, நான் உறுதியாக முடிவெடுத்து விட்டேன், எனக்கு இதுக்கு பிறகு உலகம் தேவையில்லை, அஹ்தாருல்லாஹ வரசூலஹு வத்தார் அல் ஆஹிரா, எனக்கு ரப்பு தேவை, ரசூல் தேவை, மறுமையுடைய வெற்றி தேவை, அதை நான் தெரிவு செய்து விட்டேன். ஆனால் அடுத்த மனைவிமார்கள்ட்ட இதை சொல்லாதீங்க யார் சொல்லலாம், அது பெண்களிட்டு உள்ள ஒரு வழக்கம், ஏ அடுத்தவங்களும் அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒளித்து விளையாடுற கதையை நாட்டில் மற்றவங்க கேட்டா சொல்லுவன், ஆயிஷா இந்த முடிவை தான் எடுத்திருக்கிறார். 9 மனைவிமார்களும் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். அன்று முதல் 100க்கு 100 எல்லா மனைவிமார்களும் தன்னுடைய கணவருடன் ஆஹிராவுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியே வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு போகுது. கடைசி கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. இதை நாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை துஆவில கேட்டுக்கொண்டிருப்பாங்க, 3 விஷயங்களை அடிக்கடி கேட்பாங்க. யா அல்லாஹ், என் வாழ்க்கையில கடைசி நாட்கள் இருக்குது, அந்த நாட்கள் எனக்கு தெரியாது, அந்த கடைசி நாட்களில சிறந்த அமல்களை செய்யறதுக்கு அமைப்புகளை உண்டாக்கிட்டா. அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரா, இந்த வாழ்நாளில கடைசி பகுதியை சிறந்த காலமாக ஆக்கு. 2வது கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னால் வெளிப்படக்கூடிய கடைசி செயல் நீ விரும்புகின்ற சிறந்த செயலாக வெளியாகணும், பாவங்களை செய்து கொண்டு பாவத்துடன் மௌத்து வரக்கூடாதே. 3வது கேட்டார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே நான் சந்தித்த ஆக சிறந்த நாள் நான் திருமணம் முடித்த நாள் அல்ல, எனக்கு பட்டம் கிடைத்த நாள் அல்ல, எனக்கு பல்கலைக்கழகத்தில் நுழைவு கிடைத்த நாள் அல்ல, உன்னை எந்த நாளிலே சந்திப்பனோ அந்த மௌத்துடைய தினத்தை வாழ்க்கையில் சிறப்பான நாளாக ஆக்கு. வஜ அல் ஹைர ஐயாமி யௌம அல் காத், உன்னை சந்திக்கும் நாளை மிகச் சிறந்த நாளாக ஆக்கு. அல்லாஹ் இந்த மூணு துஆக்களையும் கபூல் செஞ்சான். பாருங்க, ரசூலுல்லாவுடைய கடைசி 13 நாள் சஃபர் மாதத்துடைய கடைசியில நோய் ஆரம்பம், அந்த நேரத்தில கூட என்ன அடிக்கடி மயக்கம், மயங்கி மயங்கி விழுகின்றார்கள். ஆனாலும் ரெண்டு சஹாபாக்கள் கழுத்தில கைய போடுகிறார்கள், காலை இழுத்துக் கொண்டு மஸ்ஜிதிலே முன்வரிசையில போய் நின்று தொழுகை நடத்துவாங்க. தொழுகைய விடல கடைசி நேரம் வர தொழுகை நடத்துவாங்க. திடீரென்று மிம்பரில் உட்கார்வார்கள், பெரும் தலைவலி, கெட்டு போட்டிருப்பார்கள். அந்த நேரத்திலும் வாயால பேச்சு ஒழுங்காக வராது. அந்த நேரத்திலும் புத்திமதி சொல்வாங்க, அஸ்ஸலா உமா மலக்க தைவானுக்கும், இந்த உம்மத்தே தொழுகைய விடாதீங்க, வேலைக்காரர்களுடைய ஹக்குகளை சரியாக பேணுங்க. ஹதரத் உசாமாட ஜமாத் அனுப்பி வச்சாங்க, பல புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடைசி நாள் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய கடைசி நாள் திங்கக்கிழமை காலை. திங்கக்கிழமை என்று சொன்னாலே ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுடுவாங்க. ஏன் திங்கக்கிழமை என்று சொன்னா அழணும்? ரசூலுல்லாஹுடைய கடைசி நாள் எனக்கு ஞாபகம் வரும். சுபகு தொழுகைக்கு எல்லோரும் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறோம். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஹதரத் ஆயிஷாவின் வீட்டுக்கு போடப்பட்டிருந்த திரையை திறந்து வெளியே எட்டி பார்க்கிறார்கள். நாங்கெல்லாம் தொழுது கொண்டிருந்தோம், எந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம். நோயில் விழுந்திருந்த ரசூலுல்லா எங்களை சிரித்துக் கொண்டு பார்க்கிறார்களே என்ற சந்தோஷத்தில் ரசூலுல்லாவை எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. சொல்றாங்க ஹதரத் அனஸ் இப்னு மாலிக், சத்தியமிட்டு சொல்கிறேன், ஹதரத் ரசூலுடைய முகம் நாங்க நினைச்சோம் சந்திரன் உடஞ்சி அதுல ஒரு துண்டு வந்து நிக்கிறாங்க. முகம் அவ்வளவு ஜொலித்தது, முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது, அதுதான் அவர்களை கண்ட கடைசி காட்சி. அதோடு அந்த தினத்தில் எங்களை உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கவலை இருந்தால், கவலை இருந்தால் ஒரு நாளும் முகத்தில் வெளிச்சம் இருக்காது. ஒரு மனிதர் நீங்க பாருங்க, என்னொரு சாதியாக நீங்க வாடி போயிருக்கிறீங்க, முகம் கருத்து போயிருக்குது என்று அவர் சொல்லுவார். ஒரு கவலை, ஒரு பிரச்சனை. சந்தோஷம் இருந்தா முக மலர்ச்சி தேர்வடும். ரசூலுல்லாவுக்கு தெரியும் இன்று மௌத்தாகுமர் என்று தெரியும். ஆனால் பயப்படல்ல, அன்று அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று மின்னிக் கொண்டிருந்ததென்றால் கல்புக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். இரண்டாவது துஆவும் கபூல். மூணாவது துஆ கடைசி அமல், சிறந்த அமலாகணும். அமல் ரெண்டு வகை, சொல்லால செய்கின்ற அமல் ஒன்று இருக்கிறது, செயலால செய்கின்ற அமல் ஒன்று இருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன வார்த்தை உம்மான்னு கூப்பிடல, வாப்பா அப்பான்னு கூப்பிடல, ஆயிஷான்னு கூப்பிடல, கடைசியாக பேசிய வார்த்தை புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. கடைசி வார்த்தை மஃபிரத்தை கேட்கிறார்கள், மன்னிப்பை கேட்கிறார்கள், என்னை மன்னிப்பாயாக, இரக்கமாக நடந்து கொள்வாயாக. உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்களே நபிமார்கள், அவர்களுடன் என்னையும் கொண்டு போய் சேர்ப்பாயாக. இதுதான் ஹதரத் ரசூல் உச்சரித்த கடைசி வார்த்தை. செயலால செய்த வேலை என்ன? புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எனது கழுத்திலே தான் ஹதரத் ரசூல் சாய்ந்திருந்தார்கள். எனது சகோதரன் அப்துல் ரஹ்மான் இவன் அபிபக்கர் வந்தார்கள், கையிலே மிஸ்வாக் இருக்கிறது, உற்று நோக்கி பார்த்தார்கள். யார் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் தேவையாண்டு கேட்டர், தலையால ஓம் என்று சொன்னார்கள். மிஸ்வாக்கை எடுத்து மென்றி ரசூலுடைய கையிலே கொடுத்தேன், அதை எடுத்து மிஸ்வாக் செய்தார்கள், அப்படியே கை கீழே சரிந்தது, ரூஹ் பிரிந்து விட்டது. கடைசி செயல் மிஸ்வாக், கடைசி வார்த்தை ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா என்ற துஆ, கடைசி செயல் மிஸ்வாக். மிஸ்வாக்கை பத்தி ரசூலை சொல்லி இருக்கிறார்கள், மிஸ்வாக் வாயை சுத்தப்படுத்தும் கருவி, ரப்புடைய திருப்தியை வாங்கி தரும் ஒரு சாதனம் சொன்னாங்க. அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில்ஃபம் வமர்வாத்துல் லிர்ரப்பன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இது போன்ற இந்த நிகழ்ச்சிகள் அவர்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து ஏதோ ஒரு அமைப்பில் செய்யப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி, ஹதரத் ரசூலும் அவர்களுடைய பிறந்த தினத்தை நினைக்கத்தான் செய்தார்கள், மறக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக திங்கக்கிழமை நோன்பு வச்சு வந்தாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், திங்கக்கிழமையில ஏன் நோன்பு வைக்கிறீங்க? சொன்னாங்க, அன உலித்து ஃபீஹி, சஹிஹான ரிவாயத், நான் அந்த நாளையில பிறந்தேன், அந்த நாளையில பிறந்தேன், அதனால திங்கள் தோறும் நான் நோன்பு. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை நோன்பின் மூலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் கழிக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே எந்தெந்த காரியங்களை என்னென்ன அமைப்பில் நலவுக்காக பயன்படுத்தி உம்மத்துக்கு ஹைரை கொடுக்க முடியுமோ, தெளிவை கொடுக்க முடியுமோ, அதனை கொடுப்பதே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருட்படை. ஆக இந்த பயானுடைய வெற்றி என்ன, இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி என்ன, மஜ்லிஸிலிருந்து நாங்கள் கலைந்து செல்லும் போதே ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்திலும் அந்த ரசூலுடைய அன்பு வரணும். நாங்கள் இன்றைக்கு முஸ்லீமாக உட்கார்ந்திருக்கிறதே அந்த ரசூல் அவர்கள் செய்த தியாகம் தானே, எங்களை போன்று வீடு கட்டி பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்து ராஹாயண்டு இருந்திருந்தா தீன் மக்காவுடன் மதீனாவுடன் புதைந்து போயிருக்கும், தீன் இந்த இலங்கைக்கு வந்திருக்காதே, நாங்கள் இவ்வளவு நன்மைகளை சம்பாதித்திருக்க மாட்டோம். அதனால் அந்த ரசூலின் மீது முஹப்பத் உண்டாகணும். ரசூலின் மீது முஹப்பத் உண்டானால் ஒவ்வொரு முஸ்லீமும் குறைஞ்ச பட்சம் முகத்தில பூர்த்தியாக தாடி வைப்பன். ரசூலுடைய இயற்கையான ஒரு சுன்னத், எல்லா நபிமார்கள்கிட்டயும் இருந்த சுன்னத், பூர்த்தியான தாடி. இதுக்கு பிறகு வரும், நான் ஒரு சுன்னத்தையும் கொச்சப்படுத்த மாட்டேன், மிஸ்வாக் என்ற பழக்கத்தில் வரும், மிஸ்வாக் செய்து கொண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தானது போல நான் மௌத்தாகணும், இதுதான் வெற்றி. மிஸ்வாக் எங்கட கையில வந்துடணும், உடுப்பில சுன்னா, சாப்பாட்டில் சுன்னா, எங்கட எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஹதரத் ரசூலுடைய கோட்பாட்டுக்கு அப்பால் போய்விடக் கூடாது. பெண்களும் ஒரு உறுதி எடுக்கணும், எனது ரசூல் கண்ணீர் வழித்து சொன்ன புத்திமதிகள் என்ற வாழ்க்கையில வரணும். ரசூல் என்னிடத்தில் எதிர்பார்த்தது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால போற நேரம் நான் முழுமையாக என்ற உடலை மறைச்சிருக்கணும், என்னுடைய சரியா மார்க்கம் எனக்கு இதை சொல்லுதே, அந்த ஒரு சின்ன கட்டளையை அமுல் செய்த கூடிய அளவுக்கு இந்த ஈமான்ல பக்குவம் போதாது, வெக்கப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட எல்லா விருப்பங்களையும் இந்த மார்க்கத்துக்கு அடிமையாக்குறவரை நீங்க பூர்த்தியான முஃமினாக மாட்டீங்க, எல்லா விருப்பத்தையும் கலைங்க, எல்லா விருப்பங்களையும் தூக்கி எறிங்க. ரசூலுடைய சுன்னத்தை தலைக்கு மேல வச்சீங்கன்னா ஈருலகத்தின் வெற்றியையும் அடைவீங்க. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான ஹுப்பையும் ஏற்படுத்தி அவர்களுடைய சுன்னாக்களை இத்திபா செய்யும் உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்தும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உஸ்மாவையும் விசேடமான ஷஃபாஅத்துகளையும் அடைந்து கொள்ளும் மேலான பாக்கியத்தை உம்மத்தினராக எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.